நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ஜெயசாகரன்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இன்றைய தினம் இந்த எமர்ஜென்சி பிரிவுக்கு மக்கள் வருவது தொடர்பில் நாங்கள் உரையாடலாம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர், இப்போ ஒருவருக்கு வருத்தம் நோய் வந்து விட்டது, அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வர வேண்டுமா அல்லது சாதாரணமாக ஒரு குடும்ப வைத்தியரிடம் செல்ல வேண்டுமா என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது? ஏனென்றால் எல்லோருமே எடுத்தவுடன் நிறைய அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்து விடுவார்கள் இல்லையா, எதை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொல்லுங்கள்.
ஆம், இதில் பல காரணிகள் இருக்கின்றது. அதாவது அந்த வருத்தத்தின் தன்மையை பொறுத்தது, அந்த நபருடைய வயது போன்ற பல காரணிகள் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு 40 வயசை தாண்டியவருக்கு ஒரு நெஞ்சு வலி வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மிகவும் ஒரு அவசரமான ஒரு சிகிச்சை தேவைப்படும் கண்டிஷன்ஸ். அப்படியாப்பட்ட நெஞ்சு வலியிலையும் பலவிதமான வலிகள் இருக்கின்றன. அதிலும் ஒரு அதை சொல்லுவது ஒரு டிப்பிக்கல் கார்டியக் சவுண்டிங் செஸ்ட் பெயின் என்று சொல்லுவோம் எங்கள் மெடிக்கல் டேர்மில். அதாவது நெஞ்சில் அமர்த்துவது போன்ற ஒரு ஃபீலிங், ஒருதர் ஏறி இருந்தால், உங்களுடைய நெஞ்சில் ஒருதர் ஏறி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட ஒரு ஃபீலிங் வரும் பொழுது, அந்த நெஞ்சினோ அதுவும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும் பொழுது அது ஒரு சீரியஸான கண்டிஷன். அதற்கு இமீடியட்டாக நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருக்கு வந்தாலும், அதாவது 40 வயது அல்லது 35-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சிம்டம் வரும் பொழுது அவர் உடனடியாக, அதுவும் ஆம்புலன்ஸை கால் பண்ணுவது தான் இன்னும் சிறந்தது. ஏனென்றால் ஆம்புலன்ஸை கால் பண்ணும் பொழுது ஆம்புலன்ஸ் வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பார்கள். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவதற்கு முன்பே அவர்கள் அதற்குரிய மருந்துகளை கொடுத்து உடனடியாக அந்த ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பார்கள். எனவே அந்த நெஞ்சு வருத்தம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன். அதை அப்படியாப்பட்டவர்கள் இமீடியட்டாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வர வேண்டும், மற்ற இடங்களுக்கு போய் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அதே போன்று மூச்செடுக்க கஷ்டம், ஆக்சிடென்ட், ஹெட் இன்ஜரி போன்ற எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு நீங்கள் கட்டாயம் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வர வேண்டும். ஆனால் இங்கு பலர் எமர்ஜென்சி இல்லாத சிறு சிறு வருத்தங்களுக்கு கூட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வந்தால் நாங்கள் பார்ப்போம், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் நீங்கள் உங்களை பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு நீங்கள் அதிக நேரம், அதாவது சில எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் 4-5 மணித்தியாலங்கள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டி வரும். அப்படியாப்பட்ட வருத்தங்கள் உள்ளவர்கள் ஜிபியிடம் போவதுதான் சிறந்தது. அநேகமான அவர்கள் ஜிபியிட அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியாது என்று சொல்லி கொண்டும் வருகிறார்கள். அது உண்மையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. நிறைய ஜிபி கிளினிக் இருக்கின்றது, ஒன்றில் கிடைக்காவிட்டால் அடுத்த ஜிபி கிளினிக்கில் ட்ரை பண்ணலாம். அப்படி பல வழிகள் இருக்கின்றது. இருந்தாலும் சில பேஷண்ட்ஸ் ஈவன் சின்ன சின்ன விடயங்களுக்கு கூட எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்து அவர்கள் 5 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் வெயிட் பண்ணி பார்த்து சிகிச்சை பெற்று செல்கிறார்கள்.
சரி, அடுத்ததாக டாக்டர், இப்போ எமர்ஜென்சிக்கு வருபவர்களுக்கு அங்கு அவர்கள் ஏதாவது பணம் செலுத்த வேண்டி இருக்குமா? என்ன மாதிரி அந்த கட்டணங்கள் என்ன மாதிரி என்று சொல்லுங்கள்.
இங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் மெடிக்கேர் வைத்திருப்பவர்களுக்கு மெடிக்கேர் கவர் பண்ணும். அதனால் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. எப்படியாப்பட்ட வருத்தமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மெடிக்கேர் இல்லாதவர்கள் வரும் பொழுது அவர்களுடைய செலவு மிக மிக அதிகம். அதாவது அவர்கள் ஈவன் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பதிவு செய்து ஒரு டாக்டரை நீங்கள் சந்தித்து கதைத்தாலே குறைந்தது நான் அறிந்தேன் $300 கிட்ட கட்ட வேண்டி வரும். ஆகவே உங்களுக்கு மெடிக்கேர் இல்லாமல் இங்கு வருபவர்கள் தமது சொந்த பணத்தை செலுத்தி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுப்பது என்பது கடைசி வரையும் சாத்தியப்படாதது, மிக மிக கடினமான ஒரு விடயம். அவர்களுக்குத்தான் அந்த இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அதாவது நான் இங்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் பொழுது பல முறை அவதானித்திருக்கின்றேன். குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகளிலிருந்து வரும் விசிட்டர்ஸ், அதாவது எங்கள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரும் தாய் தந்தையர் அல்லது சகோதரர்களோ யாரோ இங்கு வரும் பொழுது சில வேளைகளில் சிலர் மருத்துவ காப்புறுதி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காமல் வந்து விடுவார்கள். அவர்கள் எதிர்பாராத விதமாக சில வேளைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வரும் செலவு மிக அதிகம். ஆகவே மிக மிக முக்கியமான விடயம், எந்த ஒரு நபரும் ஆஸ்திரேலியாவுக்கு விசிட்டராக வரும் பொழுது அவர்கள் கட்டாயமாக மருத்துவ காப்புறுதி பெற்றிருக்க வேண்டும். அதை அவர்களுக்கு தெரியாது, இங்கே உள்ளவர்கள்தான் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும், அல்லது இங்கே உள்ளவர்கள் அதற்குரிய ஒழுங்குகளை கட்டாயம் செய்திருக்க வேண்டும். ஈவன் அவர்கள் ஒரு கிழமைக்கு நிற்கிறார்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த பீரியடுக்குரிய மருத்துவ காப்புறுதியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதன் மூலம் மிகப்பெரிய செலவை தவிர்த்து கொள்ளலாம், அந்த மருத்துவ காப்புறுதி மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கவர் என்று சொல்லுவார்கள், அதற்கு ஒரு $100 $150 தான் வரும், ஆனால் அது எவ்வளவோ ஒரு பாதுகாப்பானது, அதை அனைவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம்.
சரி டாக்டர், அடுத்ததாக எங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் என்று வருகின்ற போது குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் தனியார் வைத்தியசாலைகளும் இருக்கின்றன, அரசு வைத்தியசாலைகளும் இருக்கின்றன. நாங்கள் அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்வதற்கு முதல் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன என்று சொல்லுங்கள்.
பிற நாடுகளை போன்று இங்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலிலும் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இல்லை, சில பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அதை நீங்கள் முன்பு அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக உங்களுடன் பிரைவேட் இன்சூரன்ஸ் இருப்பவர்கள் மட்டும்தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும். மற்றவர்கள் போய் உங்களுடைய சொந்த காசில் கொடுத்து செல்வதென்றால் அது வேறு விடயம், ஆனால் அது ஒரு மிகவும் ஒரு அசாதாரணமான நிலைமை. அப்படி யாரும் செய்வதாக நான் என்று அறியவில்லை. அதாவது பிரைவேட் இன்சூரன்ஸ் உள்ளவர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவார்கள். அதுவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நீங்கள் சில ஹாஸ்பிட்டல்களில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது, நீங்கள் நேரடியாக அந்த பிரைவேட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்தது பப்ளிக் சிஸ்டம் அநேகமான ஹாஸ்பிட்டல், பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்களில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நேரடியாக வந்தால் அங்கு மெடிக்கேர் உள்ளவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவர்கள் எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. அதே நேரம் பிரைவேட் இன்சூரன்ஸ் உள்ளவர்கள் அவர்களும் வரலாம், அவர்களுக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணும், அவர்கள் அதில் பே அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ்லேருந்து எடுப்பார்கள். சில ஹாஸ்பிட்டலில் சிறிய அளவு கேப் பேமெண்ட் இருக்கும். பப்ளிக் ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தால், மெடிக்கேர் இல்லாமல் பிரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தால் அவர்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை பெறலாம், அதற்குரிய செலவுகளை அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் பார்த்துக்கொள்ளும்.
எங்களுக்கு யாருக்காவது எமர்ஜென்சிக்கு போக வேண்டிய தேவை வந்துவிட்டது என்று வைத்துக்கொண்டால் அந்த படிமுறை சொல்லுங்கள்.
இயன்ற அளவு அங்கும் இங்கும் நடந்து தெரியாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆம்புலன்ஸை கால் பண்ண வேண்டும், அல்லது பக்கத்தில் யாராவது இருந்தால் அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆம்புலன்ஸை அழைக்கலாம். ஏனென்றால் உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் என்பது வந்தால் அவர் நடந்து தெரியும் போது இன்னும் அதற்குரிய அதை இன்னும் அந்த கண்டிஷனை வேஸ்ட் ஆக்கும். எமர்ஜென்சி என்பொழுதும் எப்படியாவது உடனடியாக இயன்றவரை வேறு இடங்களுக்கு எங்கும் செல்லாமல், ஜிபிடேயோ அல்லது வேறு இடங்களுக்கு செல்லாமல் உடனடியாக ஆம்புலன்ஸை கால் பண்ணி பக்கத்தில் உள்ள எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்களுக்கு அவர்கள் அழைத்து செல்வார்கள். அதுதான் அவர்கள் செய்ய வேண்டியது முதலாவது. அடுத்ததாவது அவர்கள் அநேகமாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் அவர்கள் குறைந்தது ஒரு 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் இருக்க வேண்டி வரும். ஆகவே அவர்களோட அதற்கு அவர் என்னென்ன தேவையோ அவர்களுக்குரிய சாமான்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சில பேர் பொதுவாக அந்த இன்சூரன்ஸ் கார்டுகள், மற்றது மெடிக்கேர் கார்டு, என்னென்ன தேவையோ அவர்களுடைய தேவையான அனைத்து சில வேலைகளில் உங்களுக்கு அங்கு உடுப்பு வழங்குவார்கள். இருந்தாலும் தேவைப்பட்டால் ஏதாவது எடுத்து அவற்றை ரெடியாக வைத்துக் கொள்ளலாம். ஆம்புலன்ஸ் வரும் பொழுது எல்லாத்தையும் கொண்டு போகலாம். அடுத்ததாக அவர்கள் ஆம்புலன்ஸ் உங்களுக்கு வரும் பொழுது அவர்களுக்குரிய வரும் பாதைகளை, உங்கள் வாகனங்கள் எதுவும் பார்க் பண்ணியிருந்தால் அவற்றை அப்புறப்படுத்தி நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் வருவதற்கு. அத்துடன் யாராவது ஒரு இருந்தால் வெளியால் இருந்து கொண்டு அவரை ஆம்புலன்ஸ் வரும் பொழுது அவர்களுக்கு வழிகாட்டினால் இன்னும் அவர்களுக்கு குயிக்காக வந்து உங்களை அழைத்து செல்வார்கள். அத்துடன் வருத்தம் எந்த ஒரு செஸ்ட் பெயினோ அல்லது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் 000 என்ற நம்பரை அழைத்தால் அவர்கள் உங்களுடைய அட்ரஸை பெற்று உடனடியாக அந்த இடத்துக்கு விதின் ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவார்கள். வந்து உங்களை அழைத்து பாதுகாப்பாக உடனடியாக அந்த இடத்துலேயே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களை நல்ல பாதுகாப்பாக கொண்டு வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதன் பின்பு உங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எங்களால் வழங்கப்படும்.
சரி டாக்டர், நிறைவாக இப்போ எந்த ஒரு விடயம் என்றாலும் வரமுன் காப்பது தான் சிறந்தது இல்லையா? அந்த வகையில் ஒருவர் தனது உடல் நலத்தை எப்படி ஆரோக்கியமாக பேணலாம் என்பதற்கான சில குறிப்புகளை சொல்ல முடியுமா?
இதுதான் ஒரு மிக முக்கியமான விடயம். அதாவது இங்கு பார்த்தீர்கள் என்றால் வருத்தம் ஒன்று வந்தது என்றால் அதற்குரிய டைம், பணச்செலவு எல்லாம் மிக மிக அதிகம். ஆகவே சொல்வார்கள், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு வருத்தம் வராமல் தடுப்பது தான் மிகச்சிறந்தது. அந்த வருத்தம் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது எல்லாரும் சொல்வதைத்தான் நானும் சொல்வேன், ஆனாலும் அனைவரும் அதை பின்பற்றுவதில்லை. அதனால் தான் அதை எல்லோரும் நாங்கள் மீண்டும் மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கின்றது. எக்ஸசைஸ் என்பது மிக முக்கியம். அதாவது ஒரு கிழமையில் ஒரு 3-4 நாட்களாவது ஒரு எக்ஸசைஸ் என்பதை செய்திருக்க வேண்டும். அதாவது வாக்கிங்கே போதியதாக இருக்கும். 30 minutes வாக்கிங் என்று சொல்வார்கள், பிரிஸ்க் வாக்கிங். அதாவது சும்மா நடந்து போவதில்லை, ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோட கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங், அது ஒரு 30 minutes செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு, ஒரு கிழமையில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் இல்லை, 4 நாளைக்கு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம். அடுத்தது டயட். டயட் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நல்ல சிறந்த டயட் என்பது இப்பொழுதும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. வெஜிடபிள்ஸ் நல்ல உங்களுக்கு தெரியும், அந்த குட் டயட் என்பது மிக முக்கியமானது. அடுத்ததாக நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது ஸ்மோக்கிங் நாட் குட், ஆல்கோஹால் அதிகமாக அருந்துவது உடல் நலத்துக்கு கேடானது. அதை விட இன்னும் ஒரு இப்பொழுது ரீசன்ஸ் ஒரு ஸ்டடி என்று வந்திருக்கின்றது. அதாவது ஒரு நல்ல உறவை பேணுவது, அதாவது இப்பொழுது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஐசோலேட்டடாக இருந்தீர்கள் என்றால், பலருடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு பல நண்பர்கள் உறவினர்கள் என்று ஒரு தொடர்பை பேணுவதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதாக சொல்கிறார்கள். நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்களுக்கு 50 வயதிலே உங்களுக்கு முழு வருத்தங்களும் வந்து சேர நிறைய சந்தர்ப்பம் இருப்பதாக இப்பொழுது ரீசெண்டில் ஒரு ஸ்டடி உண்டு என்ற ரிசர்ச் ஃபைண்டிங் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்ல நல்ல பழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் எந்தவித வருத்தங்களும் பெறாமல் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழலாம் என்பது எனது அபிப்பிராயம்.
சரி, மிக்க நன்றி டாக்டர். அவசர சிகிச்சை பிரிவுக்கு செல்லும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் இன்னும் சில அம்சங்கள் பற்றியும் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா, நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil